2015 ஆண்டு நவம்பர் மாத தென்தலியில் சிறுகதை போட்டி கதையில் தேர்வு பெற்ற ஜில்லுவுக்கு கல்யாணம். இதனை அட்லாண்டா ஜார்ஜியாவிலிருந்து அபர்ணா பாஸ்கர் எழுதியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பாஸ்டன். திருமங்கலம் ஈச்சம்பாடி ஸ்ரீ பட்டாபி ஐயருடைய பௌத்திரியும், திருக்குறுங்குடி ஸ்ரீ சந்திரசேகருடைய தௌஹித்திரியும், ஸ்ரீ சுப்புராமனுடைய புத்திரியுமான ஜுவாலா என்ற ஜில்லுவை, டேலஸ் திரு ஏடியன் ஃபெட்ரிக் ரசல் அவர்களுடைய பௌத்திரனும், மினசோட்டா திரு மார்க் கோல்மன் அவர்களுடைய தௌஹித்திரனும், திரு டாம் ரசல் அவர்களுடைய புத்திரனுமான ராபர்ட் என்னும் ராபிக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதால் ஈஸ்வர கிருபியை முன்னிட்டு பெரியோரால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி சுப முகூர்த்தத்தில் சென்னை தேனாம்பட்டியில் உள்ள ஆபெக்ஸ்பரி கல்யாண மண்டபத்தில் நடக்கிறபடியால் தாங்கள் தங்கள் குடும்ப சகிதம் வந்திருந்து முகூர்த்தத்தை நடத்தி வைத்து தம்பதிகளை ஆசீர்வதித்து எங்களையும் கௌரவிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். கல்யாண பத்திரிகையை மூன்றாவது முறையால் ப்ரூஃப் ரீட் பண்ணி கொண்டார் என் அப்பாவாகிய சுப்புராமன். எல்லா இந்திய பெற்றோர்களையும் போல என் அப்பா அம்மாவுக்கும் தங்கள் ஒரே பெண்ணான என்னை நல்லபடியாக கல்யாணம் செய்து கொடுப்பதே வாழ்க்கையின் ஒரே லட்சியம். இது அவர்களாகவே எடுத்துக்கொண்ட லட்சியமா அல்லது சமூகம் அவர்கள் மீது திணித்திருப்பதா என்று பலமுறை யோசித்து பதில் கிடைக்காமல் கைவிட்டிருக்கிறேன். 22 வயதில் இதாகாவில் ஜேர்னலிசம் டிகிரியை முடித்துக்கொண்டு காலேஜை விட்டு வீட்டுக்கு வருவதற்குள் அப்பா என்னுடைய பயோடேட்டாவை ஒரு ஆன்லைன் திருமண வெப்சைட்டில் பதிவு பண்ணிவிட்டார். ஏஜ் 22, ஃபேர், ஸ்லிம், பிரிட்டி, லவ்ஸ் மியூசிக், ரீடிங் புக்ஸ், காட் ஃபியரிங், இப்படி என்னை ஒரு ஐடியில் மணமகளாய் போட்டுவிட்டார். பிறகு அங்குள்ள பையனின் அப்பா அம்மாக்கள் மட்டும் என்ன குறைச்சலாவா விளம்பரம் செய்கிறார்கள், அப்பா இப்பத்தான் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், அடுத்த மாசத்திலிருந்துதான் வேலைக்கு போக போகிறேன், அதுக்குள்ள கல்யாணமா என்றால் அம்மா, சும்மா போட்டு வச்சிருக்கோம் ஜில்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா டேட் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கலாமே என்றாள். அம்மாவுக்கு எத்தனை வருஷம் இந்த ஊரில் இருந்தாலும் டேட்டிங் மட்டும் புரியாத புதிராகவே இருந்தது. டேட்டிங்னா சும்மா பேசிக்கிறதா, சேர்ந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா, கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ற எண்ணம் இருக்குமா என்பது போன்ற கேள்விகள் கேட்பாள். அம்மா, இப்ப யாரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறா, வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் டு நோ ஈச் அதர் என்று புரிய வைப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். வேலைக்கு நியூயார்க் போன பின் முதல் இமெயில் வந்தது. யுவர் டேட் கேவ் மீ யுவர் இமெயில், ஷால் வி மீட், சின்சியர்லி சுந்தா என்று மொட்டையாக ஒரு இமெயில். முதல் ஸ்பேம் போல்டருக்கு தள்ளிவிடலாம் என்று நினைத்தேன். என் அப்பாவுடைய இமெயிலும் காப்பி ஆகியிருந்ததால் அப்படி பண்ண முடியவில்லை. யார் இது சுந்தான்னு, பையன் பேரு சுந்தரமூர்த்தி, வீட்டுல சுந்தான்னு கூப்பிடுறா, எம்ஐடியில ரொபோட்டிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணியிருக்கான், நல்ல சம்பளம், ஒரே பையன் என்றாள் அம்மா. டெக்னாலஜி மேஜர் என்றாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. சரி, எடுத்தவுடன் வேண்டாம் என்று சொன்னால் எடுபடாது என்று நானும் சுந்தாவும் ஒரு ஈவினிங் கிளப்பில் மீட் செய்தோம். சோடா கண்ணாடியும் கோட் சூட்டும் பார்த்த உடனே சுந்தா யார் என்று தெரிந்து விட்டது. ஹாய் என்று கை குலுக்கும் போதே கைகள் சில்லித்துக் கொண்டிருந்தது. ரொம்ப நேரம் குறுகுறுவென்று என்னையே பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்தால் தலையை குனிந்து கொண்டான். பொறுமை இழந்து நானே பேசினேன். சுந்தா, எனக்கு கல்யாணத்தில் பெரிய ஈடுபாடு இல்லை. ஐ வாண்ட் டு என்ஜாய் லைஃப். இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கிறேன். எனக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் ஆகணும். எஸ் எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அக்டோபருக்குள்ள கல்யாணம் ஆயிடும்னு ஹாரோஸ்கோப்ல இருக்கு. ஐ கேன் வெயிட் டில் தென் என்றான். சயின்ஸுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் எந்த ஒரு பொருத்தம்? நிறைய இந்திய ஆண்கள் இப்படித்தான் சோசியலி ஆக்வர்டாக இருப்பார்கள். பெண்களிடம் பேசாதே என்று சொல்லி சொல்லி வளர்ப்பார்களோ என்னவோ, ஏதோ சாக்கு சொல்லி நானும் தட்டி கழித்த பின் அவனுக்கு அந்த அக்டோபரில் கல்யாணம் நடந்து விட்டது என்று கேள்விப்பட்டேன். நியூயார்க் லைஃப் அருமையாக இருந்தது. வேலையும் சுவாரஸ்யம்தான். அப்பா அம்மா மாதம் ஒரு பையனின் போட்டோவும் ப்ரொஃபைலும் அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் டாக்டரும் இன்ஜினியருமே குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ். இப்படித்தான் கலிபோர்னியாவிலிருந்து டாக்டர் பாலாஜி இந்த நியூரோ சர்ஜன் நியூயார்க்கு பறந்து வந்தான். ஆல்ரெடி நல்ல ஸ்மார்ட்டாக இருந்தான். நியூயார்க்கின் உயரமான கட்டடங்களை பார்த்து கொண்டிருந்த விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றான். காரிலிருந்து இறங்குவதற்குள் ஓடி வந்து கதவை திறந்தான். உள்ளே சென்ற பின் உட்காருவதற்கு சேரை இழுத்து நான் உட்கார்ந்த பின் எதிரில் போய் உட்கார்ந்தான். யூ லுக் சோ பியூட்டிஃபுல், உன்னை நான் ஒரு பிரின்சஸ் போல பார்த்துப்பேன், நீ என்னோட கலிபோர்னியாவுக்கு இப்பவே வந்துடுவியா என்று ஒரே எக்ஸைட்டடா கேட்டான். பாலாஜி, நம்ம இப்பதான் முதல் முறையும் சந்திக்கிறோம். We hardly know each other. இல்லை ஜுவாலா, உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்த உடனே நீதான் என் லைஃப் பார்ட்னர்னு டிசைட் பண்ணிட்டேன். வி வில் மேக் எ பெர்ஃபெக்ட் கப்பிள் என்றான். இதற்கு மேல் என்னால் பொறுக்கவே முடியவில்லை. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நாட் அபவுட் யூ இடியட் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. போனில் நடந்ததை சொல்லி அம்மாவுக்கு புரிய வைக்கவே முடியவில்லை. அந்த காலத்துல இந்த மாதிரி யாராவது என்னை கேட்டிருந்தால் கல்யாணம் பண்ணிக்காமலே கூடவே பிளைட்டில் போயிருப்பேன். உனக்கு என்ன வந்தது என்றாள். அதனால் தானோ என்னவோ போட்டோவில் கூட பார்க்காமல் நேராக கல்யாண மண்டபத்தில் அப்பாவை கல்யாணம் பண்ணி கொண்டாள். அதுக்கு என்னப்போ, நாங்க சந்தோஷமா இல்லையா, குழந்தை பெற்றுக்கலையா என்பாள் தமிழ் டிவி சீரியலை பார்த்து கொண்டே. அப்பா வெளியில் கார்டனிங்கிலோ லேப்டாப்பிலோ மூழ்கியிருப்பார். அவர்களுக்குள் காமனாக எதையும் நான் பார்த்ததில்லை. மாதம் ஒரு முறை வந்த போட்டோக்களின் ஃப்ரீக்வன்சி குறைந்தது. அவர்களது இந்தியன், பிராமின், ஐயர், டீ டோட்டலர், டாக்டர், என்ஜினியர் ஃபில்டரில் எத்தனை பேர்தான் மாட்டுவார்கள். என்னுடைய 28வது வயதில் இந்தியாவுக்கு என் சித்தப்பாவின் பெண் சுபாவின் கல்யாணத்துக்கு போனது தப்பாகி போனது. சுபாவுக்கு 22 வயதில் கல்யாணம். எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்துவிட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா போதும், வேலைக்கு போக வேண்டாம் என்று கண்டிஷன் போட்டிருக்கார் என்று புன்னையிடம் சொல்லிக் கொண்டு தன்னை பூரணமாய் மாற்றிக்கொண்டிருந்தார். என் அப்பாவும் அம்மாவும் ஊரில் என்னை பற்றி கேட்ட அத்தனை பேரிடமும் கல்யாணத்திற்கு வரம் தேடிக் கொண்டிருப்பதை என் பெண்ணுக்கு ஏஜ் வந்துவிட்டது என்பது போல் சோகமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்தியாவிலிருந்து வந்தவுடன் மீண்டும் எனக்கு வரம் தேடுவது முக்கியமாகி போனது. என்னுடைய ப்ரொஃபைலை திரும்பவும் அப்டேட் செய்து லேட்டஸ்ட் ஜாய் பாப்புலரான வெப்சைட்டில் பதிவு செய்தார்கள். இந்த முறை இந்தியன், வெஜிடேரியன், டாக்டர், இன்ஜினியர் என்ற புது ஃபில்டரில் புது மீன்கள் நிறையவே வந்தன. மானவ் என்ற குஜராத்தி ஜெயின் பையன் வால் ஸ்ட்ரீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராய் இருந்தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் PhD பண்ணியிருந்தான். அவனுடைய சம்பளத்தை பார்த்தவுடன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்கள் விரிந்தன. ஜெயின் எல்லாம் நம்மளை விட ஆச்சாரமானவா, ஜோர் விஜிடேரியன் என்று கன்வின்ஸ் செய்து கொண்டார்கள். உள்ளூரிலேயே இருந்ததால் ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அவனுடைய ஆபீஸுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்டில் மீட் செய்து கொண்டோம். ஷால் வி ஆர்டர் சூப், மேத்தி ரொட்டி, தால் என்று என்னை கேட்டுவிட்டு பேலன்ஸ் ஆல் 1/2 என்றான். தனக்கு ஒரு காண்டோ வீடு, உள்ளூரில் ஒரு மோட்டல், வெளியூரில் 2 மோட்டல் இருக்கிறது என்று சொத்து கணக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். 10 நிமிடத்துக்கு ஒரு மணி கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சாப்பாடு வந்தவுடன் எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரித்து வைத்துவிட்டு தன் பங்கை சாப்பிட ஆரம்பித்தான். டான் என்று 8:30 ஆனவுடன், அச்சா, ஐ ஸ்லீப் அட் 10 அண்ட் கெட் அப் அட் 5, ஐ டோன்ட் லைக் தி சேஞ்ச் என்றபடி சரியாக பாதி பணத்தை சில்லறை உள்பட மேஜை மேல் வைத்துவிட்டு சென்று விட்டான். கல்யாணம் செய்து கொண்டு பாதி நாட்கள் உன் வீட்டிலும் பாதி நாட்கள் என்னுடைய காண்டோவிலும் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம் போல் இருந்தது. என்னுடைய 33வது வயதில் ஃபாரின் கரஸ்பாண்டாக பாஸ்னியாவின் தலைநகரமான சரயோவாவுக்கு புறப்பட்டேன். போரின் சுவடுகளையும் தழும்புகளையும் பற்றி ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்தேன். அந்த ஊரை பற்றி எத்தனை படித்திருந்தாலும் புதிய அனுபவமாகவே இருந்தது. ஒரு நரகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி மறந்துவிட்டு இயல்பாக இருக்க முடியும் என்று ஆச்சரியமாக இருந்தது. புல்லட்டுகள் துளைத்த சுவர்கள், பாதி உடைந்து போன கட்டடங்கள் போரையே நினைவூட்டி கொண்டிருந்தன. 3 வருடங்களுக்கு பின் மீண்டும் நியூயார்க் வந்தேன். அப்பாவையும் அம்மாவையும் பார்த்ததில் ஒரே சந்தோஷமாயிருந்தது. பிரிவு எல்லோருக்குமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். என்னை இருந்தாலும் என்னை உள்ளபடியே நேசிக்கும் மனது அவர்களுக்குத்தான் என்று உணர்ந்து கொண்டேன். ஜில்லுமா, இந்த பையனை பாரு, உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் என்று ராபியை அறிமுகப்படுத்தினார்கள். ராபி ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் அமெரிக்கன் என்பதை அறிந்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராபியும் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்பதால் எங்களுக்குள் பேச நிறைய இருந்தது. நிறைய டிராவல் செய்ததால் 2 பேராலும் பல கலாச்சாரத்தையும் அலச முடிந்தது. சிரிக்க சிரிக்க பேசினான். அவனுடைய பழைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், என்னுடைய அரேஞ்ச் டேட்ஸ் என எல்லாவற்றையும் கிண்டலாய் பேசிக்கொண்டோம். ஹீ இஸ் தி ஒன் என்று சீக்கிரமே தோண்டிவிட்டது. அப்பா அம்மாவின் ஆசைப்படி இந்தியாவில் ராபிக்கும் எனக்கும் அரேஞ்சு கல்யாணம். அப்பா அம்மாவுக்கு சித்தப்பாவிடமும் மற்ற சொந்த பந்தங்களிடமும் பழைய நண்பர்களிடமும் ராபியை அறிமுகப்படுத்துவதில் ஒரே பெருமை. இந்த மனமாற்றம் என் வயதால் வந்ததா அல்லது அவர்கள் மனதால் வந்ததா என்று தெரியாது. எங்கள் வீட்டு தோசா சட்னியை அவனுக்கும் அவர்கள் வீட்டு 10 வருடம் வைனை எனக்கும் பிடித்து விட்டன. ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.